நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இன்று உலக தாய்மொழி தினம். தங்கள் தாய்மொழி காக்க உரிமை போராட்டம் நடத்தி தங்கள் உயிரையும் நீத்தனர் வங்கதேச தாய்மொழி போராட்டவாதிகள். அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலும் உலக மக்கள் இனி தத்தம் தாய்மொழி அழியாமல் போற்றப்படுவதை வலியுறுத்துவதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் என்று அங்கீகரித்தது. இது குறித்து நாங்கள் கடந்த வருடங்களிலும் நிகழ்ச்சி படைத்தபோது தமிழ்மொழியை முதன்மைப்படுத்தி நிகழ்ச்சிகள் படைத்திருந்தோம். இந்த வருடம் சற்று மாறுதலாக கலப்பின திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகள், பிள்ளைகள் தாய்மொழி என்று எதை கருதுகிறார்கள் என்று அறிந்து கொண்டு அப்படியானவர்களுக்கும் தமிழ் கற்பிக்கும் சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களிடமும் கருத்துக்கள் கேட்கலாம் என்று முடிவெடுத்தோம். முதலில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்களின் குழந்தைகள் 3 இப்பொழுது சந்திக்கிறோம்.
Vanakkam. My name is Tamiru Kawashima. My father is a Tamil and my mother is Japanese.
My name is Joshua Chunxiang Kishlau. My mother is Hungarian and my father is half Chinese and half Australian.
My name is Yano Shetabju and my father, he's born in Iran and my mother's born in Singapore. She's of Tamil Indian descent.
தாய்மொழி என்றால் என்ன என்று அவர்கள் உணர்கிறார்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் அளித்த பதில்கள் இவை. முதலில் தமிரு கவஷிமா.
I was born in Japan but raised mostly outside that country and growing up I definitely felt more connected to my Tamil and Japanese heritage but I was also still learning English as well. And I learned my mother and father's languages through Saturday schools and interactions with our families and our friends. That were also from similar cultural backgrounds. But also ultimately, the language that were common between my parents was also English. So now, even as an adult, although my mother language is still important to me and definitely still a part of my identity, it's harder to connect to it, especially as I'm more fluent and comfortable speaking English and Western culture. But I still value my Tamil and Japanese heritage and try to speak the language as much as I can.
அடுத்து, Joshua. Chunxiang Kishwa.
I never really considered my mother language to be any specific language. It was always a combination of Hungarian, the English, and a little bit of Cantonese that was spoken around my home. Mainly, my parents both spoke English. My grandmother lived with us. My mother would always speak with her in Hungarian, as well as most of our family friends were Hungarian. It wasn't a language that was specifically taught to me. But I slowly picked it up as I grew up because you have it going around the house and you just sort of naturally get an ear for it. I wouldn't necessarily define my mother language as just English. I would say predominantly English, but because so many different words were being thrown around the house, it's sort of a mishmash between English and Hungarian with a little bit of Cantonese thrown in the mix from my dad's father. Even though my dad was half Chinese and half Australian, both his mother and his father were very adamant at me embracing my Chinese heritage as well. And so a lot of my experience with that side in terms of like the Cantonese was all based around food. So whenever we were eating particular things, it was, say, for example, like your cha kway, and you're putting that in your bubur, which was the Indonesian, funnily enough, word for congee.
இறுதியாக ஜனுஷ் அடப்ஜு.
So my mother language, I was brought up with English. I never learned any other language. I can only speak very little bit of Tamil and only a little bit of Farsi. Not much. So my first language was English. So I can't say that I have a mother language other than that. But I've started to take up learning a bit more Farsi recently.
கலப்பினர் திருமணத்தை செய்து கொண்டு ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர்கள் ஆங்கிலத்தை பொது மொழியாக கொண்டு வீட்டில் பேசுவதால் அவர்களின் குழந்தைகள் ஆங்கிலத்தையே முதன் மொழியாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ் கற்பிக்கும் சிலரை தொடர்பு கொண்டு அவர்களது அனுபவத்தையும் இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டுள்ளோம். தமிழ் அறிவகத்தில் தமிழ் மொழியை கற்பித்து வரும் பிரபல ஒலிபரப்பாளர் நவரத்னம் ரகுராம் அவர்களை இப்பொழுது சந்திக்கிறோம். வணக்கம் ரகுராம்.
வணக்கம் சஞ்சன்.
தமிழ் மொழியை நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள், அந்த அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன் இந்த தாய்மொழி தினத்திலே.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அல்லது சிட்னி என்று பார்க்கும் பொழுது, இங்கிருக்கும் மக்கள் தொகையோடு பார்க்கும் பொழுது, தமிழை தாய்மொழியாக கொண்ட இளையோர்கள் தமிழை கற்பது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் குறைவாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கும் ஆர்வம், தாய்மொழியை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தாய்மொழி தமிழ் அல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது வரும் காலகட்டங்களிலே அவர்களுக்கும் மத்தியிலும் ஒரு ஆர்வம் இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஏதோ விதத்திலே அவர்கள் அந்த தமிழ் மொழி மீது ஈர்க்கப்பட்டு அந்த தமிழை உயர்தர பரீட்சைக்கு கூட ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது, அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டியது நமது கடமை என்றுதான் நான் கருதுகின்றேன். இதுல பல சவால்கள் இருக்கின்றன. உச்சரிப்பு, அவர்களுடைய சொல் வளம் என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த சவாலை மீறி அவர்கள் தாய்மொழியை கேட்பது என்பது பாராட்டப்பட வேண்டிய விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
தமிழ் பின்னணி இல்லாத சீன மாணவர்கள் இருவரை இந்த வானொலியிலே நாங்கள் முன்னர் நேர்கண்டிருந்தோம். அதுபோல் வேறு எத்தனை தமிழ் பின்னணி இல்லாத மாணவர்கள் உங்களிடம் தற்போது தமிழ் கற்று வருகிறார்கள்?
இப்பொழுது 3 பேர் இருக்கின்றார்கள், தெலுங்கு பின்னணி அல்லது வெறும் இந்திய மொழி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல் முற்று முழுதாக சீன இனத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் பயின்றிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது தற்காலிகமாக அந்த வகுப்புகளுக்கு வராவிட்டாலும் முழுக்க முழுக்க சீன மொழி பின்னணியை கொண்டவர்கள். இதுல என்ன ஆச்சரியம் என்றால், அவர்களுடைய அந்த பற்று ஆர்வம் என்பது அவர்கள் உயர்கல்வி எல்லாவற்றை முடித்து அவர்கள் தாம் தொழில்களுக்கு சென்றோ அல்லது பல்கலைக்கழகங்களில் 3-ம் 4-ம் ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அவர்களுக்கு இந்த தமிழ் மொழி மீதான பற்று வருகின்றது. அது என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் தமது ஒரு பெற்றோரின் மற்றைய மொழியை ஏற்கனவே அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அது தெலுங்கோ இந்தியோ வேறு மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழை கற்க வேண்டும் என்று பின்னரான காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு அந்த ஆர்வம் தருகின்றது. அந்த ஆர்வம் கூட பேச்சு தமிழில் தான் இருக்கின்றது. அவர்கள் வாசிக்க வேண்டும் அல்லது நாங்கள் எழுத வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. பேச்சு தமிழ் வேண்டும், பேச வேண்டும், தமிழிலே பேச வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே அவர்களை கற்பிக்கும் பொழுது சவால்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் பேச்சு தமிழ் என்று வரும் பொழுது எவ்வாறு அவர்கள் உள்வாங்க போகின்றார்கள், எவ்வாறு சில விடயங்களை உச்சரிப்பு என்று வரும் பொழுது சிக்கல்களை எதிர்நோக்க போகின்றார்கள், அவர்களுக்கு வீட்டிலே பயிற்சி என்பது இல்லாமல் இருக்க போகின்றது. இதிலே நான் கூறிய 3 மாணவர்களே ஒரு மாணவி முற்று முழுதாக தெலுங்கு பின்னணியை கொண்ட மாணவி. அந்த மாணவிக்கு வீட்டிலே பயிற்சி என்பது இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த மாணவியினுடைய ஆர்வம் ஏனென்றால் தான் தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக சில வழியில் பேசும் பொழுது அவருக்கு எமது உச்சரிப்பு பின்பற்றுவது கஷ்டமாக கூட இருந்தாலும் அந்த ஆர்வம் என்பது அவர்கள் இத்தனை சவால்களையும் தாண்டி அந்த மொழியை கேட்கும் பொழுது உண்மையில் நாங்கள் பெருமை அடைகின்றோம்.
நன்றி ரகுராம்.
நன்றி சஞ்சயன். இந்த சந்தர்ப்பத்துக்கு SBS வானொலிக்கும் உங்களுக்கும் எனது மனமான நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் உலக தாய்மொழி தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதிய முறையில் தமிழை கற்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் முனைவர் பச்சிவதி அவர்கள் அன்னை மொழி அன்பு வழி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் அவரை நேர்கண்டிருந்தோம். இப்பொழுது அதற்கும் மேலாக இன்னொரு புதிய வழியை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார், அதை பற்றி அவரிடமே கேட்போம்.
வணக்கம் முனைவர் பச்சிவதி. இதற்கு இரண்டிற்கும் நடுவில் 2 நிமிட தமிழ் கல்வி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தோம். சமீபத்தில் செய்த விடயம் என்னவென்றால், 24 மணி நேரத்தில் தமிழ் என்பது 24 மணி நேர தமிழ் கல்வியினுடைய கற்றல் கற்பித்தல் முறைகள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையத்திலே பன்னாட்டு அறிஞர்களின் முன்னிலையில் பிரகடனப்படுத்தப்பட்டது. அது புத்தகமாக வெளிவரவிருக்கிறது தமிழக அரசின் அங்கீகாரத்தோடு. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், விளையாட்டு முறையில் கல்வி உடல் ரீதியான குதூகலம், மனோ ரீதியான குதூகலம் மற்றும் மின்னணு கருவிகளின் மூலமாக குதூகலம், மென்டல் ஃபன், பிசிக்கல் ஃபன், விஷுவல் ஃபன் என்று சொல்லக்கூடிய வகையில்.
உங்களுடைய கல்வி முறையின் மூலம் தமிழ் பின்னணி அல்லாத மாணவர்கள் எத்தனை பேர் இதுவரை இந்த கல்வி முறை மூலம் தமிழ் கற்றிருக்கிறார்கள்?
கிட்டத்தட்ட 100 கணக்கானவர் கற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, 100 கணக்கானவர்கள் தொண்டூழியம் செய்திருக்கிறார்கள். காலையில் விடிவதற்கு முன் 5 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து சீன இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள், ஆஸ்திரேலிய நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள், இப்படி பல இனத்தைச் சேர்ந்தவர்கள், பெரியவர்கள் மட்டுமல்ல வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பல இனத்தைச் சேர்ந்த மக்கள். ஏனென்றால் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம், ஆதி மனிதனுடைய மொழி எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது, தமிழ் பொது சொத்து, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தமிழுடைய இலக்கியங்கள் யாவும் போய் சேர வேண்டும், இந்த மொழி எல்லோருக்கும் உரிமையுடையது என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுடைய ரத்தத்திலேயே இந்த மொழி இருக்கின்றதோ என்னவோ எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் உழைத்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான அன்னை மொழி அன்பு வழியினுடைய தொண்டு ஊழியர்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழை நேரடியாக தாய்மொழியாக கொள்ளாதவர்கள்.
மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி என்று தமிழை சொல்வார்கள். அந்த தொன்மை வாய்ந்த மொழியை 24 மணி நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியுமா? அது நடைமுறைக்கு சாத்தியமா?
இது எப்படி வந்து இந்த கல்வி முறை உருவானது என்றால், நாங்கள் கிட்டத்தட்ட தேவாலயங்கள், கோயில்கள், உங்களுக்கு தெரியும் முன்னாடி எல்லா கோயில்கள்லயும் முயற்சி பண்ணிருக்கோம், பல கோயில்கள், தேவாலயங்கள், இஸ்லாமிய அமைப்புகள், இப்படி கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட இடங்கள்ல அன்னி மொழி அன்பு வழி அமைப்பு வந்து நடந்தது. இந்த மாதிரி நடத்தின இடங்கள்ல குழந்தைகள் வந்து ஆக்சுவலா முக்கியமா ஒரு 6 அதாவது அவர்களுக்கு ஆணாவண்ணா ஆரம்பிக்கப்பட்ட 6 அதுவரை அவர்கள் தமிழ் பாடசாலைக்கு போனதில்லை, எந்த ரூபத்திலும் தமிழ் படித்ததில்லை, தமிழில் எழுத படிக்க தெரியாது, அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் 6 விளையாட்டு முறை கல்வியின் மூலம் திரைப்பட பெயர்களை வீட்டில் வாசிக்கின்றார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எழுதுகிறார்கள், ஓரளவு எங்களுடன் கதைக்கிறார்கள், நாங்கள் சொல்வதை விளங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது போய் திருப்பி பார்க்கப்பட்ட விடயம் இது. 6 நாம் என்னென்ன செய்தோம் இந்த பிள்ளைகளுக்கு என்று திருப்பி பார்த்த பொழுது செய்த விடயங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டு கல்வி முறையாக்கப்பட்டது. கல்வி முறை உருவாக்கப்பட்டு கள ஆய்வுக்கு கொண்டு போகப்படவில்லை, களத்தில் இது சாத்தியமாக்கப்பட்டதால் கல்வி முறை உருவாக்கப்பட்டது.
இந்த முறையிலே நீங்கள் கூறியதை பார்த்தால் அவர்கள் பேச மட்டுமல்ல எழுத படிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள், அப்படியா?
ஆமா, சரளமாக அவர்களால் எந்த ஒரு சொற்களை நீங்கள் காட்டினாலும் வாசிக்க முடியும், வசனத்தையும் வாசிக்க முடியும்.
இந்த திட்டத்தை நீங்கள் நூல் வடிவாக வெளியிடுவதாக கூறியிருந்தீர்கள், ஆனால் அதை விட வேறு ஏதாவது வழியிலும் இதை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா?
அது மட்டுமல்ல, தற்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விடயம் குரோலி என்று சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடியவர்கள், கனடாவில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள், மொரீஷியஸில் சமீபத்தில் ஒரு நபர் அணுகியிருந்தார், மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி பல நாட்டில் உள்ள பல பாடசாலைகள் 24 மணி நேர கல்வியை பயிற்சி எடுத்துக் கொள்கின்றார்கள் என்ற செய்தியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகையால் இது வெறும் நூலாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கான ஒரு காணொளியாகவும் கூட வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் பல நாடுகள் அணுகுகையில் ஒவ்வொருவருக்குமாக தனித்தனியாக செய்வதை விட காணொலி மூலமாக செய்வது என்பது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், எல்லோருக்கும் இலகுவாக லாபநோக்கமின்றி வழங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
இதை பற்றி மேலதிகமாக அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
இந்த கல்வி முறையினுடைய கூறுகள் பெற்றோர்களுக்கு விளங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இதில் செய்யக்கூடிய சில குறிப்பான விடயங்கள், அதை நான் 1-2 ஆரம்பித்து முடித்தேன் என்றால் நாம் விளக்க போய் ஒரு குழப்ப நிலையை அவர்களுக்கு கொண்டு போய்விடும். ஆகையால் அந்த கல்வி முறைக்குள்ளேயே நான் இப்போது போகவில்லை. என்னுடைய செயற்பாடுகள் அதை எப்படி வழங்கியிருக்கின்றோம் இதை மட்டும்தான் வெளிப்பார்வையாக முன்வைத்துள்ளேன். மேலதிகமாக இந்த கல்வி முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல இந்திய தொலைக்காட்சிகள் மூலமாக நேர்காணல் வழங்கியுள்ளோம். நாம் திட்டமிட்டபடி SBS வானொலியின் மூலமாகவும் நேயர்களுக்கு விளக்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். அது இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் புத்தகமாக வெளிவந்த பிறகு அதற்கான காணொலியும் வெளியிடப்படும். ஏனென்றால் புத்தகமாக வெளிவரும் பொழுது அது தமிழக அரசினுடைய அங்கீகாரத்தினோடு கல்வித்துறையினர் ஒப்படைக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு எங்களுடைய விண்ணப்பம் போகின்றது. இப்படியான செயல்பாடுகளுக்கு பிறகு காணொலி எல்லோருக்குமே சுலபமாக அதை பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் இணையதளத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
சரிம்மா,
ரொம்ப சந்தோஷம். நன்றி,
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.